நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேரி வைத்தீஸ்வரன் கோவில் தன் வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்ப, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிலம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்ரி சர்வசமாதி அடைந்த நேருளம் யவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வளமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்றும் அதிகாலையில் தான் இருவர் கேள்வி அனுப்பியிருந்தார்கள். மொத்தமாக 3 கேள்வி கிடைத்திருக்கின்றது இருவரிடமும் இருந்து. அதில் ஒரு விடயம் கருத்து பகிர்வாகவும் கேள்வியாகவுமே அனுப்பியிருக்கின்றார். ஆனால் அவற்றை பார்ப்போம். கிரியா பாபாஜியின் கிரியா யோக முறைப்படியும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் சிந்திப்போம். முதலாவது கேள்வி, அதாவது அவர் தன்னுடைய நிலையை சொல்கின்றார். நான் கிரியா யோகத்தில் பயணிக்கின்றேன் ஐயா, ஆனால் நான் படிப்பால் உயர்ந்தவன், நன்றாக படித்திருக்கின்றேன் பல்கலைக்கழகத்தில், அதனால் அந்த உயர்வான படிப்பில் நான் போய்கொண்டிருக்கின்றபடியால் படித்தபடியால் என்னிடம் பணமும் ஓரளவு நன்றாக புழங்குகின்றது. ஹை சொசைட்டி என்று சொல்லி என்னை எல்லோரும் பெரியவர்கள் என்று மதிக்கின்றார்கள். ஏனென்றால் அதற்குரிய காரணம் பணமும் என்னுடைய படிப்பு. ஆனால் இப்போது சைவ சித்தாந்தத்தில் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன், உண்மைகள் புலப்படுகின்றது. ஆனால் என்னுடைய உலகியல் நிலையில் இருந்து கொண்டு அந்த உண்மையை நான் பயிற்சி செய்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் அந்த வசதியில் இருந்தபடியால் நான் என்னுடைய மனைவியும் வசதியான இடத்தில் இருந்து வந்தவர்கள், பிள்ளைகளும் எங்களுடைய வசதியை மேலாக நினைக்கின்றார்கள். ஆகவே இவற்றிலிருந்து நான் எப்படி தப்பலாம், அதாவது விலத்தி சைவ சித்தாந்த முறைப்படி நான் என்னுடைய ஆன்மாவை நோக்கி செல்வதற்கு ஏதாவது கருத்து சொல்வீர்களா என்னுடைய நிலையை வைத்து? மிகவும் அற்புதமான சிந்தனை இந்த சாதகருடையது. அவருக்கு முதலாவதாக சைவ சித்தாந்தத்தில் அவருக்கு தெரியா, இவருக்கு இவர் எவ்வளவு தூரம் இதை உள்வாங்கி இருக்கின்றார் என்று எனக்கு தெரியாது இந்த அன்பர். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் இந்த நாங்கள் பெரியவரா என்று நாங்கள் நினைத்து கொண்டு வாழ்கின்றோம், நான் எனது என்று அதை விட்டு விலத்துவதற்கு ஒரு ஓமானம் சொல்லியிருக்கின்றார். அதிலிருந்து தொடங்குவோம். அந்த ஓமானம் என்னவென்றால், இந்த உலகத்தில் மின்மினி பூச்சிகள் நினைக்கின்றதாம், தாங்கள் தான் இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கொடுக்கின்றோம் என்று. ஆனால் நட்சத்திரங்கள் இரவில் வரத் தொடங்கியவுடன் மின்மினி பூச்சிகளின் வெளிச்சத்தை காண கிடையாதாம். அதே போல் நட்சத்திரங்கள் நினைக்கின்றதாம், தாங்கள் தான் இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஆனால் சந்திரனின் ஒளி பெரிது பெரிதாக வர வர நட்சத்திரங்களின் ஒளியும் குன்றுகின்றதாம். சந்திரன் நினைத்து கொண்டிருக்கின்றதான் தான் தான் இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கின்றேன் என்று. சூரிய ஒளி இல்லாமல் தான் இயங்க முடியாது என்பது சூரிய ஒளி வரும்போதுதான், இருக்கும்போது அதை உணரும் போதுதான் தெரிகின்றதாம். அதே போல் இந்த இயற்கையில் இருக்கும் எல்லா விடயங்களுக்கும் மேலாக இறை ஒளி இருக்கின்றது. அந்த இறைவன் தான் இந்த ஒளிகள் எல்லாவற்றையும் கொண்டு நடத்துகின்றான். ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் எல்லோரும் நாங்கள்தான் பெரியவர்கள், நாங்கள்தான் விடயங்கள் தெரிந்தவர்கள் என்று நினைப்பது தவறில்லை. அதுதான் உலகியல். அதே போல் தான் ஐயா உங்களுடைய நிலையும், உங்களுடைய பட்டப்படிப்பு, உங்களுடைய வசதி பணம், உங்களுடைய புகழ் இருக்கும் வரைக்கும் இவற்றுக்குள் நீங்கள் எவ்வாறு வரலாம் என்பதை கேட்கின்றீர்கள். முதலாவது, இதற்கு மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிலையை உங்களுக்கு தந்தது இறைவன், உங்களுடைய வினைப்படி தந்திருக்கின்றான். அதே போல் உங்களுடைய குடும்பத்தை தந்தவனும் இறைவன், அதுவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் எல்லா ஆன்மாக்களுடைய வினைகளுக்கு படி தந்திருக்கின்றான் என்று சைவ சித்தாந்தம் அடிப்படை கருத்து படித்திருக்கின்றோம். மிகவும் அருமையான கருத்து. இப்போதுதான் எல்லாம் உங்களுக்கும் துலங்குகின்றது. ஆகவே இங்கு இறைவன் தான் எல்லாம் இயக்குகின்றான், வினைப்படிதான் எல்லாம் அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதற்கு மேலாக இந்த சைவ சித்தாந்த வகுப்பில் நீங்கள் இந்த வகுப்பை நான் நினைக்கின்றேன், என்னுடைய ஒளிநாடா மூலம்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், ஓரளவு உங்களுக்கு சில விடயங்கள் புலப்படுகின்றது, அதுவும் வினைதான். நீங்கள் ஏதோ நல்ல வினை செய்தபடியால் இந்த பிறப்பில் அதை சிந்திக்கு இந்தளவு வசதிகள் இருந்தும் அதை சிந்திக்கும் தன்மை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அந்த தன்மை உங்களுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கிடைக்க வேண்டும் என்பதல்ல. அவர்களுக்கு கிடைக்காவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் குறை கூறவும் மூட முடியாது. ஏனென்றால் உங்களுடைய குடும்ப இணைப்பை அமைத்தவன் இறைவன். எல்லோருடைய வினைகளுக்கும் ஏற்ற மாதிரித்தான் அந்த குடும்ப அமைப்பை அமைத்திருக்கின்றான் என்று படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்த அடிப்படையில் பேராசிரியரின் உதவியுடன். ஆகவே உங்களுடைய நிலை இப்போது ஒரு தர்ம சங்கடமான நிலைதான். ஆனால் நீங்கள் கிரியா யோகமும் பயின்று கொண்டிருக்கின்றபடியால் அந்த உலகியலில் நீங்கள் இருப்பது உண்மைதான். இருப்பினும் உங்களுடைய ஆன்மாவுக்கு உங்களுடைய கிரியா யோகா பயிற்சியை செய்யுங்கள். இப்படியான நல்ல சிந்தனைகளை கேளுங்கள். அதை பற்றி சிந்தியுங்கள். இப்போது சிந்திப்பது போல அது இறை அருளால் உங்களுக்கு அதிலிருந்து சிறிது சிறிதாக விடுதலை கிடைக்குமே தவிர என்னால் உதவி செய்ய முடியாது. ஆகவே உங்களுடைய முயற்சி இங்கு தேவை. ஆகவே இதை கேட்பதை நிறுத்தக்கூடாது. ஆனால் உங்களுடைய நிலையில் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்து ஸ்கை சொசைட்டி என்ற ஒரு சொல்லு போட்டிருக்கின்றீர்கள். இதுதான் மிகவும் முதலிடத்தில் நீங்கள் உங்களை திருத்தலாம். அதாவது எல்லோரும் உங்களை பெரியவன் என்று நினைத்தாலும், நீங்கள் அந்த ஹை சொசைட்டியில் குடும்பத்துடன் சேர்ந்து இருந்தாலும், நீங்கள் மற்ற ஆன்மாக்களில் முதல் அன்பை வைக்க பழகுங்கள். நீங்கள், உங்களுடைய குடும்பம் அல்ல. ஆகவே நீங்கள் அந்த படியிலிருந்து இறங்குவது உங்களுடைய சொந்த முயற்சி, குடும்பம் அல்ல. குடும்பம் ஹை சொசைட்டி நாங்கள் பெரியவர்கள் என்று நினைக்கட்டு, நீங்கள் மனதார முக்கரணங்களாலும் இறைவன் செய்கின்றான் என்ற ஒரு உண்மை விளங்கிவிட்டது. இன்னும் முழுமையாக விளங்கி இருக்கின்றதோ இல்லையோ அது உங்களுடைய அறிவுத்திறனை பொறுத்தது. ஆனால் மற்ற உயிர்களை நீங்கள் மதிக்கலாம். அதை மற்றவர்கள் வந்து தடை செய்ய முடியாது. அவர்கள் தம்பட்டம் அடிக்கலாம், தாங்கள் பெரியவர்கள், தாங்கள் டாக்டர்ஸுடன் தான் கதைப்போம், என்ஜினியர்ஸோடு தான் கதைப்போம், அல்லது படித்தவர்களுடன் தான் எங்களுடைய சகவாசம், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துக்கொள்ளாது என்று உங்களுடைய குடும்பத்தவர்கள் நினைக்கலாம். அது அவர்களுடைய வினை. ஆனால் நீங்கள் தனி ஆன்மா, ஏன் அதை நினைக்க வேண்டும் இனிமேல்? மற்றவர்களுக்கு அது பிடிக்காவிட்டாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மரியாதையை கொடுங்கள். மற்ற ஆன்மாக்களுக்கு அந்த அன்பு என்பதை உலகியல் அன்புவாக உங்களோட குடும்பத்தில் இருந்தாலும் பொது அன்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆன்மாவை பொறுத்தவரையில் அது மாத்திரமல்ல, இவ்வளவு வசதி இருக்கின்றீர்கள், தொண்டிலும் இறங்கலாம். பணத்தை வைத்து மாத்திரம்தான் இறங்கலாம் என்று சொல்லவில்லை, அது ஒரு ஆரம்ப தொண்டாக இருக்கலாம். உங்களுடைய விடயங்கள் சிலவற்றை, உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் சிலவற்றை மற்றவர்களுக்கும் கொடுங்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு. அந்த ரெண்டையும் செய்து கொண்டு போக பாபாஜியின் மனம் குளிரும். அவர் அன்பையும் தொண்டையும் நான்கு தங்க விதிகளில் ரெண்டு விதியாக வைத்திருக்கின்றார். அவர் மனம் குளிரத் தொடங்க அவர் உங்களுடைய வினைகளுக்கு மேலாக உங்களுடைய அந்த பாதையை திறப்பார். அதனால் தான் அவர் என்ன சொல்கின்றார், உங்களுடைய சுமையை என்னிடம் இறக்குங்கள், நான் பார்த்து கொள்ளுகின்றேன், நீங்கள் சாதனையில் பயணியுங்கள் என்று. அந்த சொல்லை ஞாபகம் வைத்து சாதகரே, உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள், இதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இதற்கு விடை காணுகின்றேன். அடுத்த கேள்வி வந்திருக்கின்றது, அது என்னவென்றால், ஐயா எங்களுக்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து அகக்கருவிகள் புறக்கருவிகள் என்று இரண்டு விதம் படிப்பித்திருக்கின்றீர்கள். நான் ஒரு 3-4 வருடங்கள் தான் இந்த யோகத்திலும் பயில்கின்றேன், இந்த சத்சங்கங்களையும் நேரம் இருந்தால் கேட்கின்றேன், உள்ளதை சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். ஆனால் இந்த ரெண்டு கருவிகளை பற்றியும் கொஞ்சம் படித்து விட்டேன், நீங்கள் சொன்னதிலிருந்து பார்த்து கேட்டு விட்டேன், படித்து விடவில்லை, கேட்டு விட்டேன். ஆனால் புறக்கருவியை விட அகக்கருவியைத்தான் ஐயா எங்களுக்கு கூட டேமேஜ் தருது என்று ஆங்கிலத்தில் எழுதுகின்றார். அதாவது அந்த கரணங்களால் தான் எனக்கு பாதிப்பு கூட போல தெரிகின்றது, அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன ஐயா? இரண்டும் சமமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றதா, அல்லது நான் நினைப்பது போல் உட்கருவிகள் மாத்திரம்தான் கூட பாதிப்பை ஏற்படுத்துகின்றதா என்று அந்த அன்பருடைய கேள்வி. நீங்கள் கொஞ்சம் அதை புரிந்து கொண்டீர்கள் அன்பரே. நிச்சயமாக அகக்கருவிகள் தான் எங்களுக்கு மிகவும் பாதகத்தை கொடுக்கின்றது, புறக்கருவிகள் அல்ல. புறக்கருவிகள் எல்லாம் எங்களுடைய உடலில் பூட்டப்பட்டிருக்கும் வெளிச்செயல்களை அனுபவிப்பதற்கு இருக்கும் கருவிகள். பார்க்கலாம், மணக்கலாம், சுவைக்கலாம், தொடலாம், கேட்கலாம். ஆனால் அது அதை மாத்திரம் செய்துவிட்டு இருக்கின்றது, அதனால் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த அகக்கருவிகள் தான் எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் கருவிகள் என்று சைவ சித்தாந்த தத்துவங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த அகக்கருவிகள் தான் புறக்கருவிகளிலிருந்து வரும் விடயங்களை எடுத்து அதை அலசுகின்றது. ஆகவே அகக்கருவிகள் தான் நீங்கள் நினைத்தபடி உண்மையாக கஷ்டமான கருவிகள், உங்களை பேய் போல் தலையை பிக்கும் அளவுக்கு அது கொண்டு செல்லுகின்றது. அந்த பேய் போல் தலையை பிப்பதுதான் மனம். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது கேள்வியா இல்லாமல் அதுக்குரிய பதிலையும் தந்து கேள்வியா கேட்டிருக்கின்றீர்கள். உண்மையாக அகக்கருவிகளால் தான் எங்களுக்கு துன்பங்கள் அதிகம். அகக்கருவிகளை அடக்குவது மிகவும் கடினம். அதை ஒரே ஒரு முறையினால்தான் அடக்கலாம். அதற்கு முன் இந்த அகக்கருவிகளின் செயல்பாட்டை பார்த்து விடுவோம். இந்த அகக்கருவிகளில் 4 உண்டு, சித்தம் உண்டு. அந்த சித்தத்தை நாங்கள் எண்ணத்தின் குவியல்கள் என்று சொல்கின்றோம். அது இறந்த காலத்தில் வந்த எண்ணங்கள் குவியல்களாக இருந்தால் மாத்திரம் பரவாயில்லை, நிகழ்காலத்திலும் அந்த சித்தத்திற்குள் விடயங்கள் போய்கொண்டே இருக்கின்றன, எப்போது போகின்றன. அந்த விடயம் சித்தத்தில் இல்லாவிட்டால் அது புதிய பதிவாக போகின்றன. அது ஒரு கருவி. இரண்டாவது கருவி மனம். இந்த மனம்தான் சைவ சித்தாந்த முறைப்படி இச்சைகளின் வடிவம். அந்த இச்சையால் தான் நாங்கள் துன்பப்படுகின்றோம். அந்த இச்சை என்பது விருப்பு வெறுப்பு. அந்த விருப்பு வெறுப்புகளை எடுத்து மனம்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அதுவும் பேய் போல அலையக்கூடிய ஒரு விடயம். அதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் அகங்காரம். இந்த அகங்காரம்தான் நான் இதனை பிடித்தே தீருவேன், இந்த விடயத்தை எடுத்தே தீருவேன், இதில் செயல்பட வைப்பேன் என்று அகங்காரம் ஊடுருவுகின்றது எங்களுடைய உட்கருவியிலிருந்து. அது அகங்காரத்தின் செயல்பாடு. இறுதியாக புத்தி சிமாட் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த புத்தி தான் கிடைத்த விடயங்களை எல்லாம் வைத்து ஆராய்ந்து இது பழைய பதிவில் இருக்கின்றதா இல்லையா என்று பார்த்து சித்தத்துக்கு கொடுத்து விடுகின்றது புதுப்பதிவுகளை. ஆகவே இந்த நான்கும் எங்களை ஆட்டி படைக்கும் கருவிகள். ஆகவே நீங்கள் சொன்னது போல் அகக்கருவிகள் தான் எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கின்றது, துன்பத்தை கொடுக்கின்றது, எல்லாவற்றையுமே கொடுக்கின்றது என்பது உண்மையான கருத்து. அது சைவ சித்தாந்த அடிப்படை கருவியில் கருத்தில் அடிப்படை அறிவு கருத்தில் படித்திருக்கின்றோம். அவருடைய இரண்டாவது கேள்வி, ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் என்ற மந்திரத்தில் ஓம் என்ற முதலாவது சொல்லு ஓவண்ணா உம்மண்ணாவும் கடைசி சொல்லாகிய அவும் ஔவண்ணா உம்மண்ணாவும் இதற்குரிய கருத்து உங்களிடமிருந்து சில தடவைகள் கேட்டிருக்கின்றேன். ஓம்காரத்தில் ஓம் என்பது ஒரு அதை நீங்கள் சொல்லும் போது அவுட்வேர்டு என்று சொல்லியிருக்கின்றீர்கள். வெளியால் வெளிப்புறமாக அந்த ஓமை சொல்லும் போது ஓவண்ணா உம்மண்ணா என்ற சொல்லும், அந்த ஓமை உள்வாங்கி உட்புறமாக சொல்லும் போது ஔம் என்ற ஒரு ஒலியும் வருகின்றது என்று சொல்லியிருக்கின்றீர்கள் பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரத்தில். நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள், அது எனக்கு தெரியும். அதை பற்றிய வேறு விளக்கங்களும் உங்களிடம் உண்டா என்பது இந்த நண்பருடைய கேள்வி. நிச்சயமாக அதைத்தான் சொல்லியிருக்கின்றேன், எங்களுடைய குரு என்னுடைய குரு சொல்லித்தந்ததை வைத்து. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் படித்து கொண்டு போகும் போது தான் ரெண்டும் ஓம்காரமாக இருந்தாலும் இந்த ஓம் என்ற நிலையை எடுத்தீர்கள் என்றால் அந்த ஓமுக்கு ரெண்டு கருத்துக்கள் சைவ சித்தாந்த முறைப்படி இருக்கின்றது. அந்த கருத்துக்கள் என்ன என்று பார்த்தால், இந்த ஓம் என்ற ஒலி ரெண்டு விதமாக ரெண்டு நிலைகளில் எங்களுக்கு இருக்கின்றது. ஒன்று, ஒலி என்பது இந்த ஓம் என்றது ஒலி உடைய நிலை என்றும், அதாவது சவுண்ட் இருக்கின்றது, ஒலி அற்ற நிலை என்றும் ரெண்டு நிலையில் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் இந்த ஓம்காரத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். அது ஒலி உடைய நிலையில் இருக்கும் போதுதான் சைவ சித்தாந்தத்தில் விரிவாக பார்த்திருக்கின்றோம், அது ஆனா ஊனா உம்மண்ணா என்ற சொற்கள் படி அகர முகரம் மகரத்தின் படி ஓம்காரமாக ஒலிக்கின்றது. அது ஒலி அற்ற நிலையில் இருக்கின்றது. அந்த நிலைதான் பரம்பொருளின் நிலை. அதை விளக்குவதென்றால் பேராசிரியர் விளக்கினதுதான் எனக்கு ஞாபகம் வருகின்றது. எங்களுடைய உடலில் ஐந்து சரீரங்கள் இருக்கின்றன. அந்த ஐந்து சரீரங்களையும் கடவுள் சைவ சித்தாந்த 36 தத்துவங்களில் எப்படி அந்த ஐந்து சரீரங்களும் கிடைத்தது என்று விளங்கப்படுத்தி இருக்கின்றார் என்றால், முதல் காரண சரீரம் கிடைக்கப்படுகின்றது, அதைத் தொடர்ந்து கஞ்சுவ சரீரம் கிடைக்கின்றது, அதைத் தொடர்ந்து குணசரீரம் கிடைக்கின்றது, அதைத் தொடர்ந்து சூட்சும சரீரம் கிடைக்கின்றது, அதைத் தொடர்ந்து தூள சரீரம் கிடைக்கின்றது. இந்த சரீரங்கள் எல்லாம் வித்யா தத்துவத்திலிருந்து தொடங்கி முதல் இரண்டு சரீரங்களும் காரண சரீரம் கஞ்சுக சரீரம் ஆகிய புருடன் வித்யா தத்துவத்திலிருந்து தொடங்கி அது தூள தத்துவத்திற்கு வந்த பின் ஆன்ம தத்துவத்திற்கு வந்த பின் அதில் மூன்று விடயங்கள் கிடைக்கப்படுகின்றது. மூன்று சரீரங்கள், குணசரீரம், சூட்சும சரீரம், தூள சரீரம் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கிரமப்படிதான் ஒரு ஆன்மாவுக்கு ஒரு போர்வையை போத்து இந்த அஞ்சு சரீரங்களையும் போட்டு இறைவன் அனுப்புகின்றார் உடலுக்குள். ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி, இந்த ஐந்து சரீரங்களையும் வைத்து இந்த ஓம்காரத்தை விளங்கப்படுத்த வேண்டுமென்றால், ஒன்று ஒலி உடையது ஓம்காரம், மற்றது ஒலியற்ற ஓம்காரம். ஒலி உடைய ஓம்காரத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சைவ சித்தாந்த பேராசிரியர் இதை விளங்கப்படுத்தி இருக்கின்றார் பல முறை பல இடங்களில். ஒன்று அகரம் உகரம் மகரம் என்று பார்ப்போமாக இருந்தால் அது எங்களுடைய ஆன்ம நிலைகளாகிய ஐந்து நிலைகளில் எங்களுடைய நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இந்த மூன்றிலும் செயல்படுகின்றது. அதைத் தொடர்ந்து ஆழ்ந்த உறக்கம், உயிர் படக்கம் என்ற நிலைக்கு ஆன்மா போகின்றது. ஆகவே கனவு நிலையில் செயல்படும் போது படித்திருக்கின்றோம், அது தூள உடலை விட்டு போகின்றது. தூள உடலை விடுகின்றது. நனவு நிலைக்கு தூள உடலில் இயங்குகின்றது. கனவு நிலைக்கு போகும்போது அது சூட்சும உடலில் இயங்குகின்றது, அதை நுண்ணுடல் என்று சொல்லுவோம். உறக்க நிலைக்கு போகும்போது அது காரண உடலில் இயங்குகின்றது, உறக்கமும் பேருறக்கமும். உயிர் படக்கத்துக்கு போகும்போது அது இறை நிலையில் செயல்படுகின்றது. ஆகவே இந்த ஓம்காரமாகிய இந்த ஒலி வடிவம் பேராசிரியர் சொன்னதின்படி நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம் என்ற இந்த நான்கு நிலைகளிலும் இந்த ஓம்காரம் வேலை செய்கின்றது, அகரம் உகரம் மகரமாக. ஆனால் உயிர் படக்க நிலைக்கு போனால் அது இறை நிலை, அங்கு ஓம்காரத்திற்கு ஒலி வடிவம் இல்லை, ஒலி அற்ற வடிவம். அதை அருமையாக சொல்கின்றார், அந்த ஒலி அற்ற வடிவத்தில் தான் பரம்பொருளின் இடம். அந்த நிலையை நாங்கள் அடையும் போதுதான் நாங்கள் பரம்பொருளை உணரலாம் என்று அவர் அதுக்கு விளக்கம் தந்திருக்கின்றார். இந்த ஓங்காரத்தை சொல்லித்தரும் போது ஆகவே இந்த பாபாஜியின் மந்திரத்தை இப்போது எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இந்த அடிப்படை விளக்கத்துடன் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஔம், ஓம் கிரியா பாபாஜி நம ஔம் என்று இந்த ஔவண்ணா உச்சரிப்புடன் உள்நோக்கி இந்த ஓங்காரத்தை சொல்வதற்குரிய விடயம் சைவ சித்தாந்தத்தில் துளங்கி இருக்கின்றது. அங்கிருந்துதான் இது வந்திருக்கின்றது என்று அடியேன் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஓம் என்பது ஆரம்ப நிலை, அகரம் உகரம் மகரத்தில் இருந்து வருகின்ற ஒலி வடிவான ஓங்காரம். ஔம் என்பது ஒலி அற்ற ஓங்காரம், அதுதான் இறைவனினிடம். அப்ப பாபாஜியின் மந்திரம் எப்படி அமைந்திருக்கின்றது என்று என்னுடைய சிந்தனை ஓடுகின்றது என்றால், ஓம்காரமாகிய உலகளாவிய ஒலியில் இந்த ஓம் என்று சொல்லி தொடங்கி கிரியா பாபாஜி நம ஓம் என்று நாங்கள் பாபாஜியின் வழி நிற்கும் போது அது எங்களை ஔம் என்ற ஒலியற்ற ஓங்காரத்துக்கு அழைத்துச் செல்கின்றது. அதுதான் யோகி ரமியா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், எங்களை பரம்பொருளிடம் இறைவனிடம் அழைத்துச் செல்லும் வாகனம்தான் இந்த கிரியா யோகம், ஆன்மாவையும் இறைவனையும் இணைக்கும் வாகனம். அந்த சொற்களுக்கிணங்க இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தையும் வைத்து சிந்தித்து பார்க்கும்போது ஓம் என்ற ஒலி வடிவத்துடன் இந்த பஞ்சாட்சரம், பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரம் தொடங்குகின்றது, ஔம் என்ற ஒலி வடிவுடன் இந்த பஞ்சாட்சர மந்திரம் முடிகின்றது. ஆகவே ஆன்மா பாபாஜி என்ற சத்குருவின் உதவியுடன் இறைவனை அடைகின்றோம் என்று துளங்குகின்றது. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா மியூட்டில்
இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சற்சங்கம் பறவை போல கேள்வி பதிலக்கூடிய சற்சங்கமாக அமைந்தது. அதற்கு கேட்கப்பட்ட இரண்டு பேரும் சிறப்பாக சுருக்கமான தெளிவான பல கருத்துக்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கட்சிகளை கொண்டு உதாரணங்களுடன் காக்கப்பட்டது கிரியாசாரலுக்கு தெளிவாக இருந்தது. அதில் முதலாவதாக நாங்கள் பெரியவரா என்றவருடைய கேள்விக்கு உதாரணங்கள் மூலம், அதாவது மின்மினி பூச்சியினுடைய நட்சத்திரோடு சந்திரன் ஒளி மூலம் தெளிவாக விளக்கப்பட்டது. எனவே அந்த விளக்கத்தின்படி இந்த நிலை உங்கள் வினைப்படிதான் இறைவன் தந்திருக்கிறான் என்பதை உணர வேண்டும். ஆன்மாவுக்கு கிரியாயோக ஆன்மாவிற்கு கிரியாயோக பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு நிலையில் நீங்கள் இதை உணர்வீர்கள் என்பது உண்மை. அப்படி உணரும் போது இதற்குரிய பலன் உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்ததாக சைவ சித்தாந்த அடிப்படை இரண்டாவது கேள்விக்குரிய பதில்களும் சுருக்கமாக தரப்பட்டது. சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களை கொண்டு அகக்கருவிகள் புறக்கருவிகள் பற்றிய சிறப்பாக விளக்கப்பட்டது. பொதுவாக பாதிப்புகளை பற்றிய கேள்வி எடுக்கும் அகக்கருவிகள் தான் என்பது துன்பத்தை தருகின்ற என்பது விளக்கப்பட்டது. பொதுவாக இந்த அகக்கருவிகள் முக்கியமாக நான்கில் சித்தம், மனம், அறம், அகங்காரம், புத்தி பற்றிய விளக்கங்களும் தரப்பட்டது. அகக்கருவிகள் எங்களுக்கு துன்பத்தை தருகின்ற என்ற கருத்தும் தெளிவாக கூறப்பட்டது. அடுத்ததாக ஓம் கிரியா பபாஜி நம்ம ஓமில் உள்ள ஓம் அவும் என்பது பற்றிய விளக்கங்களும் தெளிவாக தரப்பட்டது. அதில் பொதுவாக ஓம் என்றும் போது இரண்டு கருத்துக்கள் இருப்பதாகவும் ஓம் என்ற ஒளி என்றும் அற்றது ஒளியற்ற நிலை என்பதும் தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்ததாக எங்கள் உடலில் ஐந்து சரீரங்கள் பற்றிய விளக்கம் தரப்பட்டது. இறுதியாக ஒளியற்ற உருவந்தான் பரம்பொருள் என்ற தெளிவு ஏற்பட்டது. எனவே ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்பதில் ஓம் வந்து அகரம் உபரம் மகரம் என்ற ஒளிய உடைய ஓங்காரம் எனவும் ஆவுமம் என்ற பொழுது ஒளியற்ற ஓங்காரம் எனவும் தெளிவாக இறுதியில் கூறப்பட்டது. சிறப்பாக இருந்தது. அதை பற்றி ஏற்கனவே சற்சங்கங்களில் நாங்கள் படித்திருந்து அதை மீண்டும் முயற்சி செய்து மிகவும் தெளிவாக எல்லா கிரியாசாரர்களுக்கும் புரிந்து மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுத்திறனை இன்றைய சற்சங்கத்திலிருந்து பல பேர் பெற்றிருப்பார்கள் நினைக்கிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இறைவனையா, நீங்கள் முடிந்தளவு அதை கருத்தெடுத்து சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஆனால் இந்த ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்ற மந்திரத்தில் ஓம்காரத்தை பற்றி ஓமும் அவுமும் என்ற சொல்லுக்குரிய விளக்கம் என்னுடைய குரு எனக்கு தந்ததை மற்றவர்களிடம் கொடுத்து வந்திருக்கின்றேன். இவ்வளவு காலமும் ஓம் என்பது வெளியால் சொல்லப்படும் ஓம் என்ற ஒலி, ஓம் என்பது உள்வாங்கி சொல்வது என்பதை படித்திருக்கின்றோம். எதையும் நாங்கள் உள்வாங்கி சொல்லும் போது அதை இறைவனை நாடி சொல்கின்றோம் என்பது தெரியும். ஆனால் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் தான் இந்த ஒலிக்கு இரண்டு வடிவம் உண்டு. ஒன்று வடிவமுடையது, மற்றது வடிவமற்றது. ஆகவே இந்த ரெண்டு இந்த ஒலி உரிய நிலையை, அதாவது ஒலி என்றது அந்த சவுண்ட், அதாவது அந்த ஒலி உடைய நிலை, மற்றது ஒலி அற்ற நிலை என்ற தத்துவத்தை இன்றுதான் அதற்கு பிரயோகித்து யோசித்து பார்க்கும்போது இப்படியான ஒரு அருமையான விடயம் தரப்படுகின்றது. அதை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அது இரண்டாவது விளக்கமாக நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்ற கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நம.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
மாணவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்ல முறையில பகவாஜினுடைய கருணையால நல்ல அருமையான ஒரு பதில நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு எனக்கு ஒரு திடீர்னு ஒரு அழைப்பு வந்து சைவ சித்தாந்த கிளாஸ்ல இருந்து சைவ சித்தாந்தமும் திருமுறையும் என்ற ஒரு தலைப்புல ஒரு சொற்பொழிவும் அதனுடைய அர்த்த பாடலையும் வச்சிருந்தாங்க. அதுல கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பாபாஜினுடைய அருளால. அதுல கலந்துகிட்டே இந்த சத்சங்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் உள்வாங்கினேன். நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு, உள்ள போங்க. நடந்து நடந்துட்டு இருக்காங்க. கலந்திருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நல்லா சிறப்பாக இருந்தது. இன்னும் சிறப்படைய பாபாஜியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் உள்ள பணி கொடுத்துருக்கறனால உங்களுடைய ஆசீர்வாதத்தோட நான் அந்த பணியை பாக்குறேன். மீண்டும் உங்கள் சத்சங்கத்துக்கு வந்து தொடர்பு கொண்டேன். நன்றி, வணக்கம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமை. இதுதான் கிரியா யோக சாதகர்கள் மிகவும் பின்பற்ற வேண்டியது. ஏனென்றால் தொண்டு என்று ஒன்று வரும்போது அதற்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் கிரியா யோகத்தின் மிகவும் உன்னத நிலை. ஆகவே கத்தியே நையா, இந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்வது மிகவும் முக்கியம். சாதகர் கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்றபடியால் அதிலும் இருந்து கொண்டு தொண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதற்கெல்லாம் வெல்ல பாபாஜி பரம்பொருளின் ஆசிகள் உண்டு. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.